கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 9.
உற்சவம் என்னும் சொல்லுக்கு மேலான பஞ்சகிருத்தியம் என்பது கருத்து.
அப்படியே பொருள் இருக்கிறது என்கிறார். உற்சவம் என்ற சொல்லுக்கு வடமொழியிலே மேலான பஞ்சகிருத்தியம் என்றே அர்த்தம் இருக்கிறது என்று அவர் அதை பதிவு செய்துவிட்டு போகிறார்.
உற்சவத்தில் அங்குரார்ப்பணமும் கொடியேற்றமும் படைத்தலையும்
மொத்தமாவாசி
வாகனாதி உற்சவங்கள் காத்தலையும் சூர்ணோத்சவமும் ரதோத்சவமும் அழித்தலையும் மௌனோத்சவம் மறைத்தலையும் தீர்த்தோத்சவம் அருளதையும் குறிப்பன.
அதாவது மகோத்சவத்திலேதான் தூளபஞ்சாக்கிரத்திலேயே அந்த மகாபஞ்சகிருத்தி அது என்ன மகாபஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். திருவிழாவிலே ஒன்று, கோயில் பூசையிலே ஒன்று என்று சொல்றார். திருவிழாவிலே எது எது எந்தெந்த உற்சவம் பஞ்சகிருத்தியத்தினுடைய எந்தெந்த பகுதியை சொல்கிறது என்று விளக்கப்படுத்துகிறார். அதுல ரொம்ப கவனிச்சு பாருங்கள். கோயில்களுக்கு போயிருந்தால் இந்த உற்சவம் பற்றி இவர் சொல்லுகிற விஷயங்கள் தெரியும். நாங்கள் இப்பொழுது கோயிலுக்கு அதிகம் போவதும் இல்லை, போனாலும் திருவிழாக்களில் இருந்து இந்த உற்சவங்களை எல்லாம் பார்ப்பதும் இல்லை என்றபடியால் பல பேருக்கு இதுல இருக்கு இவர் சொல்லி இருக்கிற வார்த்தை பிரயோகங்களே புதிதாக இருக்கும். அதனாலே நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சொல்லுங்கள், திருவிழாக்களிலே எப்படி பஞ்சகிருத்தியம் பதிவாகிறது என்பதுதான் செய்தி.
உற்சவத்தில் அங்குரார்ப்பணமும் கொடியேற்றமும் படைத்தலையும்,
அதாவது படைத்தல் தொழிலை திருவிழாவிலே எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டு விஷயம். திருவிழா கிரியே இல்லை, ரெண்டு கிரியே இல்லை. ஒன்று அங்குரார்ப்பணம். அங்குரம் என்றால் முளை. உங்களுக்கு அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவிழாக்களிலே திருவிழாவுக்கு ஒளியேற்றத்துக்கு முதல் நாள் நவதானியங்களை உறவிட்டு ஒரு இடத்திலே முளைக்க போடுவார்கள். அது கோயிலுக்கு பக்கத்திலே இடம் இருந்தால் போடுவார்கள், அல்லது ஒரு பெரிய சட்டி மாதிரி ஒன்றை வைத்து அதற்குள்ளே போடுவார்கள். அதாவது உலகம் தோற்றுகிறது என்பதை குறிப்பதற்கு, அதாவது முளையை போட்டால் அடுத்த நாள் நவதானியம் அப்படியே முளைக்கும். அதற்கு அங்குரார்ப்பணம் என்று பெயர். அங்குரத்தை அர்ப்பணம் பண்ணுவது. இனி நீங்கள் கோயிலுக்கு போனால் மற்றவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல போகிறீர்கள். அங்குரார்ப்பணம் என்பது கொடியேற்றத்துக்கு முதல் நாள் செய்கிற ஒரு உற்சவம். அதாவது தோற்றத்தை குறிக்கிறது. அந்த முளை அடுத்த நாள் முளைத்து வெளியிலே வரும். அடுத்தது கொடியேற்றம். கொடியேற்றம் என்பதற்கான விளக்கம் இன்னும் விரிவாக படிப்போம், இப்போது தேவையில்லை. கொடியேற்றுவது உங்களுக்கு தெரியும், அது எப்படியும் கண்ணாலையாவது பார்த்துருப்போம். குத்திரைத்து ஒரு கொடிச்சியிலேயே எடுத்து அந்த கொடித்தம்பத்திலே சுத்தி தற்பை கயிறோடு மற்ற கயிறும் சேர்த்து சுத்துகிற முறை, அது எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தத்துவ அடிப்படை சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு விஷயமும், அதாவது அங்குரார்ப்பணம் செய்வதும் கொடியேற்றமும் படைத்தலை காட்டுகிற உற்சவத்தினுடைய பகுதிகள் என்கிறார்.
வாகனாதி உற்சவங்கள் காத்தலையும்,
இரண்டாவது கோயில் திருவிழாக்களிலே மற்றைய திருவிழா முதல் நாளிலே இது ரெண்டு நடக்கும். பிறகு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்திலே சுவாமியை கொண்டு வருவார்கள். அதான் வாகனாதி என்றால் வாகனம் தொடக்கமான வாகனத்தினுடைய தொடக்கம் என்றால் வாகனத்தினுடைய வாகனாதி என்றால் வாகனங்கள். ஒவ்வொரு உற்சவத்துக்கு ஒவ்வொரு வாகனம் இருக்கும். இந்த வாகன திருவிழாக்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்பதை சொல்லுகிறார். வாகனாதி உற்சவங்கள்
காத்தலையும்,
காத்தலை குறிக்கின்றது. அப்போ கொடியேற்றமும் அங்குரார்ப்பணமும் படைத்தலை, வாகனங்களிலே சுவாமி வருகிற உற்சவங்கள் எல்லாம் காத்தலை.
சூர்ணோத்சவமும் ரதோத்சவமும் அழித்தலையும்,
அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கோயில் திருவிழாக்களுக்கிலே முக்கிய திருவிழாவாக தேர் திருவிழா, ரதம் என்பது தேர், அது உங்களுக்கு தெரிந்தது. இந்த ரதோத்சவம் என்பது அழித்தல் தொழிலை குறிப்பது. சுவாமி தேரில் ஏறி தீமைகளை அழிக்க புறப்பட்டு வருகிறார் என்பதுதான் ரதோற்சவத்தினுடைய அடிப்படை. அதனால் ஊரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது, உங்கள் ஊரிலே இருக்கிறதோ தெரியல, எங்கள் ஊரிலே வழக்கம் இருக்கிறது. புதிதாக திருமணம் செய்தவர்கள், கர்ப்பிணிகளாக இருக்கிற பெண்கள் தேர் திருவிழாவுக்கு போகக்கூடாது என்று எங்களூரிலே ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் அழித்தல் தொழில் செய்வதற்காக ஆவேசமாக வருகிற பொழுது இந்த வாழத் தொடங்கிய தம்பதிகள் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் அந்த தேர்களுக்கு அந்த சுவாமியினுடைய அகோரத்துக்கு முன்னால் போய் நிற்க கூடாது என்பதான ஒரு சம்பிரதாயம், சட்டம் அல்ல சம்பிரதாயம் இருக்கிறது. ஏனென்றால் அது அழித்தல் தொழில், பெரும்பாலும் அழித்தல் தொழிலுக்கு சுவாமி வருகிற பொழுது சிவத்தை பட்டு சிவப்பு நிற பட்டு உடுத்தித்தான் அழைத்து கொண்டு வருவார்கள் அந்த 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 உக்கிரத்தை காட்டுவதற்காக. அதற்கு பிறகு தேர் சுற்றி வந்து முடிந்து விட்டதென்றால் அந்த அழித்தல் தொழில் முடிந்து விட்டது என்று பிறகு இறைவனை சாந்தப்படுத்துவதற்காக இறைவனுக்கு பச்சை சாத்துதல் என்று திருவிழாவிலே ஒரு முறை இருக்கிறது. தேரிலே இருந்து சுவாமியை இறக்குகிற பொழுது முழுவதும் பச்சை நிறத்திலே சாத்தி இறைவனை குளிர்மைப்படுத்தி கீழே இறக்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு பிராயச்சித்த அபிஷேகம் நடக்கும். இது கோயில் பூசைகளிலே வழக்கம். இனி இனி நேரம் கிடைத்தால் போய்ப்பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், நான் உங்களை அலட்சியம் பண்ணி சொல்வதாக இல்லை. பார்க்காவிட்டால் இது கிடையாது, ஒரு தரம் போய் பார்க்கலாம். எங்கள் நல்லூர் கோயிலே இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். முருகன் இப்போ தேருக்கு வருகிற விஷயமும் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த சுவாமி காவுறவர்கள் அதெல்லாம் ஒரு செட்டப்பா பழகி வச்சிருக்கிறார்கள். இப்படி மூணுக்கு நாலு அடி பின்னுக்கு நாலு அடி மூணுக்கு நாலு அடி பின்னு அப்படின்னா தேருக்கு சாமி வர்ற பொழுது வரும். அதாவது ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டு வெளியில வர்ற மாதிரியே அந்த தோற்றம் இருக்கும். போகிற வாசல் என்ன நேரம் தாண்டுவாருன்னா அந்த நேரம் பாஞ்சு வெளியிலே வருவாங்க. சுவாமி போய் ஏறும் பிறகு உற்சவம் முடிந்த பிறகு பிறகு பச்சை சாத்தி இறக்கிற பொழுது ஆறுதலாக அவரை அசைத்து கொண்டு வருவார்கள். இது என்ன செய்யும் என்றால் அவரை குளிரப்பண்ணுகிறது என்கின்ற சம்பிரதாயத்திலே நடக்கிற விஷயம். பிறகு கொண்டு வந்து வைத்து அவருக்கு பெரிய பிராயச்சித்த அபிஷேகம் என்றால் போர் செய்து விட்டு வந்திருக்கிறபடியால் அவருக்குமே பிராயச்சித்தம் உண்டு என்பதனாலே பிராயச்சித்த அபிஷேகம் செய்வார்கள். இந்த பிராயச்சித்த அபிஷேகம் செய்கிற பொழுது சுண்ணம் இடித்தல் என்று ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. சுண்ணம் இடித்தல் என்றால் சுண்ணம் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருப்பொற்சுண்ணம் என்று திருவாசகத்திலே ஒரு இடமே இருக்கிறது, ஒரு பகுதியே இருக்கிறது. இறைவனுக்கு குளிக்க வாப்பதற்காக அபிஷேகம் செய்வதற்காகத்தான் நல்ல தமிழ் நான் எங்கள் பாசையில சொல்றேன், குளிக்க வாப்பதற்காக அந்த நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் உரலே போட்டு பெண்கள் அதை இடித்து, அப்ப ஷம்பு கிடையாது, அப்போ இந்த இந்த பொருள் எல்லாம் இடித்து இறைவனுக்கு சாத்தி தான் அந்த அபிஷேகம் நடக்கும். அந்த அந்த சுண்ணம் இடித்து சாத்துகிற உற்சவத்துக்கு பேர் சூரணோற்சவம். சூர்ணம் என்றால் சுண்ணம். அப்போ தேரும் சூரணோற்சவமும் அழிவு தொழிலின் வெளிப்பாடாக அமைக்கப்படுபவை என்று சொல்லுகிறார். மீண்டும் ஒரு தரம் சொல்லுகிறேன், கொடியேற்றமும் அங்குரார்ப்பணமும் காத்தல் படைத்தல் தொழில், வாகன உற்சவங்கள் எல்லாம் காத்தல் தொழில், தேரும் சூரணோற்சவமும் அழித்தல் தொழில். இனி மேலே படி.
மௌனோற்சவம் மறைத்தலையும்
கடைசி நாளிலே அது அதுவும் நீங்கள் பார்த்திருக்க கூடும். கொடியிறக்கம் என்று ஒரு திருவிழா நடக்கும், கொடியிறக்க திருவிழா என்று கொடியேற்றி பத்தாம் நாள் எல்லாம் முடிந்து கீர்த்தன் முடிந்த அன்று இரவு கொடியிறக்கம் என்று கொடியை இறக்குவார்கள். கொடியை இறக்கி அந்த கொடியை சுற்றி ஒரு தாம்பாளத்திலே வைத்து ஒரு அந்த நிலையிலே வைத்துக் கொள்வார். அன்றைக்கு எங்கள் சுவாமிக்கு வெள்ளை நிறத்திலே உடை சாத்துவார்கள். எல்லாம் முடிந்து விட்டது என்பதற்கு அந்த சுவாமி வருகிற பொழுது அன்றைக்கு வீதியிலே ஒரு சப்தம் இருக்கப்படாது, நாதஸ்வரம் மேடம் எல்லாம் நிறுத்தி விடுவார்கள், ஒன்றும் இருக்காது. சுவாமி அப்படியே மௌனத்தோடு வெளிவர் வந்து வீதி சுற்றி கோயில் வாசல்ல ஏறுகிற பொழுதுதான் பிறகு திடீரென்று மேளம் அடிப்பார். இதையெல்லாம் பார்த்திருந்தால் சந்தோஷம், பார்க்காவிட்டால் பாருங்க, குழந்தைகளுக்கு இதுகளெல்லாம் காட்ட வேண்டும். அதாவது பழைய ஆட்கள் என்ன செய்தார்கள் என்றால் தத்துவ வகுப்புல வந்து படிப்பித்தால் யார் படிக்க போறான், அது ரொம்ப பேர் வரமாட்டான். திருவிழாவிலேயே வச்சா கோயில் திருவிழாவுக்கு எப்படியும் வருவான், வந்தால் அதை பார்த்து பார்த்து பழகினான், பிறகு இது ஒரு அளவு விளங்கும் என்று வைக்கப்பட்டது. இப்ப நாங்க தத்துவ வகுப்புக்கு வருகிறோம், கோயிலுக்கு போறோம் இல்லை, இது நம்ம பிரச்சனை. ஆகவே கோயில்கள்ல போய் தருத்தரம் பாருங்கள், இந்த மௌனோற்சவம் என்கின்ற அந்த அம்சம் எதை குறிக்கிறது என்கிறார்,
மறைத்தல்
மறைத்தல் தொழிலை குறிக்கிறது என்கிறார்.
தீர்த்தோற்சவம் அருளையும் குறிப்பன,
தீர்த்தம் தீர்த்த உற்சவம் அது தேருக்கு அடுத்த நாள் நடக்கும். கீர்த்தோற்சவம் என்ன செய்யும் என்றால் அருளலை காட்டும். இப்ப ஐந்து தொழிலுக்கும் ஐந்து உற்சவ அடிப்படையை விளக்கம் பண்ணுகிறார்கள். இது குறிப்பாலே உணர்த்தப்படுகிறதையே தவிர இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு நேர தொடர்பு என்று கேட்டால் சொல்ல முடியாது. குடியேற்றம், அங்குரார்ப்பணம், தோற்றம், வாகன உற்சவங்கள், காத்தல், அதற்கு பிறகு தேரும் சூரணோற்சவமும் அளித்தல், மௌனோற்சவம் மறைத்தல், நிறைவாக தீர்த்தத்திலே அருளல் என்கின்ற இந்த ஐந்து உற்சவமும் ஐந்தை குறிக்கின்றன. இதை ஏன் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தூள பஞ்சாக்கரம், சூக்ம பஞ்சாக்கரம் என்ற பஞ்சாக்கரத்தை இரண்டாக சொல்லி தூள பஞ்சாக்கரம், மகா பஞ்சாக்கரம், நித்திய பஞ்சாக்கரம் என்று இரண்டாக பிரியும் என்று சொல்லி மூளைகளை அந்தந்த இடத்துல வச்சா அப்படி அப்படி நிக்க வேண்டும். பஞ்சாக்கரம் என்று அது ரெண்டையும் சொல்லி இந்த தூள பஞ்ச இந்த மகா பஞ்சாக்கிரமம் நித்திய பஞ்சாக்கிரமம் திருவிழாவிலேயே இருக்கிறது என்று சொல்லி மகா பஞ்சாக்கிரத்தை உற்சவ பஞ்சகிருத்தியத்தை உற்சவத்திலே சொல்வா காட்டுவார்கள் என்றும் நித்திய பஞ்சாக உற்சவ பஞ்சகிருத்தியத்தை திருவிழா நாளாந்த பூஜையிலே காட்டுவார்கள் என்றும் சொல்லி இப்போ திருவிழாவிலே இந்த ஐந்தொழிலையும் காட்டுகிறது சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தெளிவுபட்டுக் கொண்டால் நல்லது.
நித்திய பூசையில் அபிஷேகம் படைத்தலையும்
கோயில் ஒரு நிமிஷம் கோயில் திருவிழாக்களிலே அதிலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய இனி உங்களாலே தான் இதை இடைநாட்டு தலைமுறை இப்போ ஒருவரும் சமயம் படித்தவர்கள் என்று இல்லை இதை நான் சொல்வதாலே மன்னித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று நான் சொல்வது இந்த மேடைகள் இடைகள் இருக்கிறவர்கள் தான் இந்த செய்திகள் ஒன்றும் செய்யாமல் தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கோயில் திருவிழாவை எப்படி நடத்துவது, ஏன் நடத்துவது, அதனுடைய தத்துவ அடிப்படை என்ன என்பதற்கு எங்களுடைய அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் மகோத்சவ விளக்கம் என்றே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதிலேருந்து தான் உங்களுக்கு ஒரு முறை அந்த இது அனுப்பி வைத்தேன், அந்த ரச வாயுக்கள் வெற்றி விவரம் அந்த நூலே தான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அது அந்த நூலிலே இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுகிறார். சின்ன நூல் தான், முழு விவரமும் சொல்லி இருக்கிறார்கள். தீர்த்த ஒரு ஒரு திருவிழா செய்கிற பொழுது தப்பி தப்பி உங்களே யாராவது நாளைக்கு தர்மகர்த்தாவாக ஆக்கப்படலாம். அப்படி ஆக்கப்பட்டால் நீங்களாவது விஷயத்தை தெரிந்து கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்கிறேன். திருவிழாவை ஒன்று திதி அடிப்படையிலே செய்வார்கள். திதி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப வெளியிலே போகிறேன், ஆனால் இது அத்தனையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள மாட்டோம். திதி என்பது ஒரு மாதத்திலே ரெண்டு, ஒன்று பௌர்ணமியிலே தொடங்கினால் அமாவாசையிலே முடிந்து அமாவாசையிலே தொடங்கினால் பௌர்ணமியிலே முடியும். ரெண்டுக்கும் 15-15 நாட்கள். ஒன்று பருவம் என்றால் நிலா பூரணம் பெற்று நிற்கிற நிலையிலிருந்து தேய்ந்து 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 15வது நாள் முற்றாக தேய்ந்து அமாவாசை ஆகும். பிறகு வளர்ந்து 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 15வது நாள் முற்றாக வளர்ந்து பௌர்ணமி ஆகும். திதி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சா நான் சும்மா வீணாக
பேசுகிறேன்.
அது ஒரு அடிப்படை இதுங்க. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறார்கள். பௌர்ணமி வந்தால் அடுத்த நாள் பிரதமை, இரண்டாம் நாள் துதியை, மூன்றாம் நாள் திருதியை, இதெல்லாம் அப்படியே இந்த வடமொழியிலே நம்புற கணக்குக்கு சொன்னதுதான். அப்ப பூர்ணையில இருந்து இந்த இந்த திதிகள் வருமாக இருந்தால் அது தேய்முறை காலம், தேய்ந்து தேய்ந்து போவது, ஆகவே அதை அபரபட்சம் என்பார். அது மாதிரி பிறகு அமாவாசையில் இருந்து போனால் அது வளர்முறை காலம், அது பூர்வ பக்கம் என்று சொல்வார். இதைத்தான் திதிகள் என்று சொல்வது. இந்த திதியிலே ஒரு திதியை அடிப்படையாக வைத்து திருவிழா செய்யலாம், அல்லது நட்சத்திரத்தை வைத்து இந்த நட்சத்திரத்திலே திருவிழா செய்வது என்று திருவிழா செய்யலாம். இந்த இவையெல்லாம் திருவிழா செய்கிற பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் தீர்த்த உற்சவத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே குறிப்பிட்ட திதியிலே வரும் என்றால் தீர்த்த உற்சவத்தை தீர்மானித்துக் கொண்டுதான் மற்றைய திருவிழாவை தொடங்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இவற்றையும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே உற்சவ காலத்திலே இந்த ஐந்தொழில் எப்படி குறிக்கப்படுகிறது என்பது பற்றி நாங்கள் படித்துவிட்டோம். இப்ப இனி என்ன அடுத்தது படிக்க வேண்டும் என்றால் நித்திய பூஜை காலத்திலேயும் இந்த ஐந்தொழில் பதிவாகி இருக்கிறது என்கிறார். அது என்ன என்று சொல்லுவார். அடுத்ததான்
நித்திய பூசையில் அபிஷேகம் படைத்தலையும்
நான் சொல்ல தேவையானதுக்கு மட்டும் சொல்லுகிறேன். அபிஷேகம் அன்றாட நடக்கிறது அல்லவா, அது படைத்தலை குறிக்கிறது.
கௌதுக பந்தனம் காத்தலையும்,
கௌதுக பந்தனம் என்பது என்னவென்றால் காப்பு கட்டுதல், பந்தனம் என்பது கட்டுதலை பந்தப்படு பந்தம் என்று சொல்கிறோம் என்றவா, நாங்கள் பந்தப்பட்டு நிற்கிறோம் என்றால் கட்டுப்பட்டு நிற்கிறோம் என்று அர்த்தம். கௌதுகம் என்பது நூல், இந்த இறைவனுக்கு காப்பு கட்டுவதை கௌதுக பந்தனம் என்றார்கள். அந்த கௌதுக பந்தனம் என்றது காத்தலை குறிக்கிறது. என்ன காப்பு கட்டுவது என்பதற்கே அர்த்தம் என்னவென்றால் காக்குவது, காப்பதற்காக கட்டுவது. இந்த நூல் கட்டுகிறோமே அதற்கு காப்பு கட்டுவது என்று பெயர். இறைவன் நம்மை காக்க வேண்டும் என்பதற்கு குறியீடாக அமைப்பதுதான் அந்த கட்டுதல். ஆகவே அதுதான் அந்த விஷயம் காத்தல் தொழிலை குறிக்கிறது என்கிறார்.
அபிஷேகம் படைத்தலையும் கௌதுக பந்தனம் காத்தலையும் தூபம் அழித்தலையும்,
தூபம் என்பது சாம்பிராணி போன்ற புகையல் போடுவது, அது அழித்தலையும்,
கற்பூர தீபம் மறைத்தலையும், கற்பூர அடுக்கு தீபம் அருளலையும் குறிப்பன.
கோயிலே நடக்கிற அன்றாடம் நடக்கிற பூஜை உற்சவங்களிலே இதை ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். ஒன்று அபிஷேகம், அடுத்தது காப்பு கட்டுதல், அடுத்தது புகை போடுதல், தூவம் போடுதல், அடுத்தது கற்பூர தீபம் காட்டுதல், பிறகு அடுத்த தீபம் காட்டுதல். இந்த ஐந்தும் நித்திய பூசையிலே காட்டப்படுகிற ஐந்தொழில்கள். இப்ப நீங்க நினைப்பீர்கள், இவையெல்லாம் ஏனிவர் இவ்வளவு விரிவாக சொல்கிறார், இதெல்லாம் இருக்கிறதா என்றால் இவையெல்லாம் மேற்கோள் இருக்கிறபடியால் தான் இவர்கள் பேசுவார். சைவப்பெரியார் போன்றவர்கள் இல்லாத விஷயத்தை தங்கள் கற்பனையிலே ஒரு நாளும் பேச மாட்டாங்க. கீழே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கொடுத்திருப்பார். நீங்கள்
கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு உற்சவமும் குறிக்கும் உண்மைகளை அகோர சிவாச்சாரியார் பத்ததியில் காண்க.
இது இந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா புத்தியை நிரப்பி கொண்டிருக்கிறேன். அதாவது ஆகம நூல்களை முழுமையாக படித்து, ஆகம நூல்கள் தான் கோயில் கிரியைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்வது ஆகமங்கள். அதிலேதான் நம்முடைய தத்துவ பகுதியும் அடங்கிய, அதிலே ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் என்று வருகிற பொழுது கர்ம மார்க்கத்திலே அந்த நம்முடைய அன்றாட கோயில் விவரங்கள், கோயில் கட்டுகிற முறை, பூசனை முறை, அதற்கு என்னென்ன பிராயச்சித்த முறை என்று எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆகமம் முழுவதையும் படித்து விளங்கி இந்த பூசைகளை செய்கிற தகுதி பிற்காலத்திலே குறைய தொடங்கின உடனே, இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் இந்த ஆகமம் சொல்லுகிற பூசை முறையை மட்டும் அதிலே இருந்து பெயர்த்தெடுத்து அதை விளக்கம் செய்து நூல்கள் செய்தார்கள். அப்படி செய்யப்பட்ட நூல்களுக்கு தத்ததி என்று பெயர். இதை தெரிந்து கொள்ளும் தத்ததி என்றால் இந்த ஆகமத்திலே வருகிற கிரியை பகுதிகளை தனியே பிரித்து எடுத்து விளக்கம் செய்த பகுதி. அதிலே பல பேர் 14 பேரோ ஏதோ செய்திருக்கிறார்கள் பத்ததிகள். அதிலே குறிப்பிட்ட சில பேருடைய பத்ததிகள் புகழ் பெற்றவை. அதிலே ஒன்று இப்ப இவர் சொன்னது அகோர சிவாச்சாரியார் என்கின்ற சிவாச்சாரியார் செய்த பத்ததியிலே இந்த உற்சவங்கள் இன்னவற்றைத்தான் குறிக்கின்றன என்று பதிவாகி இருக்கிறது என்று தான் வெறுமனே கற்பனையிலே பேசவில்லை, உயர்ந்தோர்தம் நூலின் அடிப்படையிலே பேசுகிறேன் என்பதை சைவப்பெரியார் சுட்டிவிட்டு போகிறார்.
இவ்வைந்தொழில் தூலம் சூக்கம் என இருவகைப்படும். இவற்றுள் தூல பஞ்சகிருத்தியமானது மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம் என இருவகைப்படும். மகா பஞ்சகிருத்தியத்தில் படைத்தலாவது உலகங்களையும் ஆன்மாக்களின் மூவகை சரீரங்களையும், அதாவது தூலம் சூக்குமம் காரணம் தோற்றுவித்தல், இவற்றை தோற்றுவித்தல்.
அதாவது இப்போ நாங்கள் கோயிலே படித்தோமே, உற்சவத்திலே காட்டப்படுவது மகா பஞ்சகிருத்தியம், பூசையிலே காட்டப்படுவது நித்திய பஞ்சகிருத்தியம் என்று சொன்னோம். இது குறிப்பாக கோயிலே காட்டப்படும். அப்படியானால் உண்மையான மகா பஞ்சகிருத்தியம் எது, உண்மையான நித்திய பஞ்சகிருத்தியம் எது என்பதை நாம் அறிய வேண்டும். அதை இப்பொழுது விளக்கம் செய்கிறார் உரையிலே.
படைத்தலாவது உலகங்களையும் ஆன்மாக்களின் மூவகை சரீரங்களையும், அதாவது தூலம் சூக்குமம் காரணம் தோற்றுவித்தல்.
அதாவது மகா பஞ்சகிருத்தியத்திலே படைத்தல் என்றால் என்ன என்று கேட்டால் உலகங்களை படைத்தல், உயிர்களினுடைய மூவகை சரீரங்களையும் படைத்தல், இதுதான் மகா கிருத்து பஞ்சகிருத்தியத்திலே படைத்தல்.
காத்தல் அவைகளை நிலைபெற செய்தல்.
உங்களுக்கு தெரியும் காத்தல் என்பது இந்த உலகத்தை தோற்றுவித்து அதை அழியாமல் காத்துக்கொள்வது, உயிர்களினுடைய மூவகை உடம்பையும் தோற்றுவித்து கண்மவினையை அவை பூரணமாக அனுபவிக்கும் மட்டும் அதை காத்துக்கொள்வது, இதுதான் காத்தல்.
மறைத்தல் ஆணவ மலத்தின் வீரியத்தை முற்றாக தடுத்தல்,
அதுதான் மறைத்தல்.
அருளல்
கொஞ்சம் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம். மறைத்தலுக்கும் ஆணவ மலத்தினுடைய வீரியத்தை குறைத்தலுக்கும் மறைத்தலுக்கும் என்ன அர்த்தம் என்றால், ஆணவம் தான் முனைப்புற்று எங்களை செயல்பட வைப்பது. அப்படி ஆணவம் முனைப்புற்று செயல்பட்டால் இது உண்மை இது பொய் என்பதை ஆணவம் எங்களை காண வைக்க வேண்டும். ஆனால் அந்த ஆணவ முனைப்பு இருந்தாலும் பொய்யை மெய்யாக காணவும் மறைத்தல் என்ற தொழில் அதுதானே. அதாவது உண்மைகளை மறைத்து அதற்குள்ளே எங்களை உள்ள விடுவதுதான் மறைத்தல் தொழில். ஆகவே ஆணவம் முனைப்புற்று உண்மையை காண முடியாமல் மறைத்தால்தான் உயிர்கள் இன்ப துன்ப வினைக்கு ஆளாகும். ஆகவே இங்கே மறைத்தல் என்பதை என்ன சொல்கிறார், ஆணவ முனைப்பில் கெடுத்து அதற்குள்ளே நம்மை அழுத்துவது என்கிறார். சரிங்களா,
மறைத்தல் ஆணவ மலத்தின் வீரியத்தை முற்றாக தடுத்தல். அருளல் சர்வசங்கார காலத்திலே பக்குவம் உள்ள ஆன்மாக்கள் யாவற்றிற்கும் ஒருங்கே முத்தி கொடுத்தல்.
இதுதான் நாங்க முதல் பேசின விஷயம். சர்வசங்கார காலத்திலே பக்குவப்பட்ட ஆன்மாக்களிலே வேதங்கள் இருந்தாலும் கூட ஒன்றாக முத்தி கொடுத்து விடுவது.
படைத்தலும் காத்தலும் ஆன்மாக்கள் கர்மத்தை அனுபவித்து ஆணவ மலத்தை பரிபாகப்படுத்தற்கும், அழித்தல் ஆன்மாக்கள் இழைப்பாறுதற்கும் கர்மமலம் பரிபாகப்படுவதற்கும் செய்யப்படுவன.
இந்த மூன்று தொழிலும் ஐந்து தொழிலை மூன்று தொழிலாக்கி சொல்லுகிறார். எதை எதற்கு செய்யப்படுகிறது என்று அதை திருப்பி ஒரு தரம் படியுங்கள்.
படைத்தலும் காத்தலும் ஆன்மாக்கள் கர்மத்தை அனுபவித்து ஆணவ மலத்தை பரிபாகப்படுத்துவதற்கும்.
அதாவது உங்களுக்கு தெரியும், படைத்தல் காத்தல் இது ரெண்டும் ஆணவ மலத்தை என்ன ஆணவ மலத்தை பரிபாகப்படுத்துவதற்காக கண்மங்களை நாங்கள் அனுபவிப்பதற்காக தரப்படுவது படைத்தலும் காத்தல்.
அழித்தல் ஆன்மாக்கள் இழைப்பாறுதற்கும் கர்மபலம் பரிபாகப்படுவதற்கும் செய்யப்படுவன.
ரெண்டு விஷயம் இதுலையும் கொஞ்சம் கவனிங்கள். இதோடு நான் வகுப்பை நிறுத்துகிறேன். உங்களுக்கு ரொம்ப களைப்பு இன்றைய வகுப்பு என்று எனக்கு தெரியும். அழித்தல் என்னத்துக்கு செய்கிறார் என்றால், ஒன்று ஆன்மாக்களுக்கு ஓய்வு. இதுதான் நான் முன்பும் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அழித்தல் தொழில் என்றால் ஏன் மரணம் என்று ஒன்று நிகழ்கிறது என்றால், தொடர்ந்து வினைகளை அனுபவித்தால் ஆன்மா களைத்து போய்விடும். ஆகவே இடையிடையே அதற்கு ஓய்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த அழித்தல் தொழில் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதோடு இன்னொன்று நடக்கிறது என்றென்றால், கொஞ்சம் ஓய்வான காலத்திலே அது கொண்டு வந்த கண்மங்கள் பக்குவப்பட்டால்தான் அடுத்த பிறவிக்கு அதை அனுபவிக்க கொண்டு வரலாம். அடுத்த பிறவி என்பது நேர் அடுத்த பிறவி இல்லை, ஏதோ அடுத்த பிறவி இல்லை. அந்த பக்குவப்படுத்தலுக்கும் அந்த அழித்தல் துணை செய்கிறது என்கிறார். ஓய்வு பெறுவதற்கும் கண்மங்கள் பக்குவப்படுத்துவதற்கும் அழித்தல் தொழில் பயன்படுகிறது.
இப்ப மகா பஞ்சகிருத்தியம் அந்த பத்தி முடிஞ்சது ஐயா.
சரி,
அடுத்தது நித்திய பஞ்சகிருத்தியம்.
வேண்டாம், அது நாளைக்கு படிப்போம். இதுவே மகா பஞ்சகிருத்தியமாக தான் இருக்கிறது. அதாவது இப்ப நீங்கள் இன்றைக்கு முடிவு செய்யலாம். அதாவது இப்படி சிரமமாக படிக்க போகிறோமா அல்லது ஐயா வழியிலே எளிமையாக படிக்க போகிறோமா என்பதை நீங்கள். இதுல என்ன, நிறைய செய்திகளை நமக்கு தெரிய தரப்படுது. இப்போ புத்தியிலே இப்ப இன்றைக்கு படித்ததெல்லாம் புத்தியிலே ஒரே தரத்திலே நிற்காது. அது எனக்கு தெளிவாக தெளிவும். கொஞ்சம் களைப்பு கூட புத்தியிலே ஏற்பட்டிருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். நான் எப்பொழுதும் ஒரு பாடத்தை சொல்லுகிற பொழுது ஒரு மாணவ மனநிலையிலே இருந்து சொல்லுகிறபடியால் எது உற்சாகத்தை தரும் எது களைப்பை தரும் என்பதை நன்கு அறிவேன். ஆகவே ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கு படித்து விட்டோம், நீங்கள் எல்லாம் திருப்தி விட்டீர்கள் என்று நான் சொன்னால் அது பொய் என்று எனக்கு தெரியும். உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு தந்திருக்கலாம். ஆனால் இதை அடுத்த படிநிலை இதுக்கே சோர்வு வருமாக இருந்தால் அந்த சோர்வை நன்றாக நீக்கி பழக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுக்கு மேலே சிவஞான சித்தி போன்ற நூல்களுக்கு போகிற பொழுது இதெல்லாம் ஒரு இந்த சொல்வார்களை மிகுதியாக போய்விடும். அந்த அளவுக்கு காலமான விஷயங்கள் மேலே சொல்ல போகிறார்கள். ஆகவே படிப்படியாக அந்த என்னென்று சொல்வது, குழந்தைக்கு பால் ஊட்டி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு அதை விட கொஞ்சம் கடினமான சாப்பாடு கொடுத்து, அதற்கு பிறகு நன்றாக வளர்ந்த பிறகு ரொம்ப கடினமான உணவு கொடுப்பது போலத்தான் இந்த விஷயம். ஆகவே இப்ப நீங்கள் உண்மை விளக்கம் என்ற நூலிலே பால் குடித்து ஓரளவு தந்தாகிவிட்டீர்கள். இனி இந்த நூல்களை படிக்கிற பொழுது இந்த செய்திகளை உள்வாங்க வேண்டும், உள்வாங்கி பழக வேண்டும், களைத்து போகக்கூடாது. ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒரு பாடம் இப்படி இருந்தால் இன்னொரு பாடம் நாளைக்கு எளிமையாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யுங்கள். இன்றைக்கு நேரம் இருந்தால் இரவுக்கு நாளை விடுவதற்கு முன்பாக ஒரு தரம் இந்த பாடத்தை சும்மா மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சகிருத்தியம் வரையும் நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். படித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்தொழிலையும் நாங்கள் படித்திருக்கிறோம். முன்னமே எங்களுக்கு வந்த பாடம். அதை இங்கே இந்த குரலை அடிப்படையாக வைத்து ஆக்கி அவையும் அழித்து ஆசுரன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்பதிலே பஞ்சகிருத்தியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சகிருத்தியம் பற்றிய இரண்டாம் படிநிலை விவரங்களை தருகிறார். பஞ்சகிருத்தியம் தூளம் சூக்குமம் என இரண்டாக பிரிக்கப்படும். அதை இனி நாங்கள் பிறகுதான் படிக்க போறோம். தூள பஞ்சாக்க அந்த பஞ்சகிருத்தியம் என்பது எனக்கு அந்த பஞ்சாக்கரம் பஞ்சாக்கரம் வருகிறது. தூள பஞ்சகிருத்தியம் என்பது மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று ரெண்டாக பிரிக்கப்படும் என்கிறார். இந்த ரெண்டும் உற்சவங்களிலும் சாதாரண பூசையிலையும் காட்டப்படும் என்பது அது ஒரு விளக்கமே தவிர இதுக்கான விளக்கம் இல்லை. இது ரெண்டும் அங்கேயும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். நாங்க அந்த அளவுல அதை விட்டுறவன். அங்கே என்னென்ன திருவிழா என்னென்னத்தை காட்டுகிறது, சாதாரண பூசையில என்னென்ன விஷயம் என்னென்னத்தை காட்டுகிறது, இது அதற்கான ஒரு மேலடி விளக்கமே தவிர இந்த குரல் சார்ந்த விளக்கம் இல்லை. எங்களுக்கு இப்போ தெரிய வேண்டியது தூள பஞ்சாக்கிரத்திலே பஞ்சாக்கிரம் தான் தூள பஞ்சகிருத்தியத்திலே சூக்கும பஞ்சகிருத்தியம் என்று ரெண்டும் இருக்கிறது. தூள பஞ்சகிருத்தியத்தை மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று வகுக்கிறார்கள். இந்த மகா பஞ்சகிருத்தியம் என்ன என்று சொல்லிவிட்டார். இப்ப நாங்கள் கடைசியாக படித்தது அதுதான். இனி நித்திய பஞ்சகிருத்தியம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சூக்கும பஞ்சகிருத்தியம் என்ன என்று படிக்க வேண்டும். இதோடு செய்தித்தாந்த வகுப்பு போதும், என்னை விட்டு விடுங்கள் என்று நினைத்தால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. மேலே மேலே இப்படி என்னும் கஷ்டப்பட்ட துடிப்புகள். இது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இந்த புத்திக்கு செய்தியை பதிவு செய்கிற கஷ்டம், இது புத்தியை கூர்மைப்படுத்தும். இவ்வளவத்தோடு இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.